அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் அப்போஸ்தலனாய் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2:13 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 2:13. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இன்று சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேவனை அறியாத சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாதபடியினாலே அவரை ஏற்றுக் கொள்ளவில்லை, எனவே அவர்கள் தேவனை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறார்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அருமையான சகோதரனே, மனிதர்கள் அப்படிப்பட்ட நிலைமையை அடைவதற்கு காரணம் அவர்களுடைய பாவமே. அதுதான் மனுக்குலத்தின் நிலைமை. ஏற்கனவே தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை கண்டுகொள்ளாமல் இருந்தபடியினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அநேகர் என்ன நினைக்கிறார்கள், மலைப்பிரசங்கம் நல்லது என்று சொன்னால் ரட்சிக்கப்படலாம் என்று எண்ணுகிறார்கள். இங்கே அடுத்து வருகிற 5வது கொள்கையை பாருங்கள். ரோமர் 2:15. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும், நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். தேவன் தம்மை அறிந்து கொள்ளாத ஜனங்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சி நிமித்தமாக நியாயம் தீர்ப்பார். சிலர் என்ன நினைக்கிறார்கள், கர்த்தரை அறியாதவர்கள், தேவனை குறித்த எந்த வெளிப்பாடும் இல்லாதவர்கள் அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கு தப்பிக் கொள்வார்கள் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர்களுக்கும் ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையிலே அவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இன்று நாம் என்ன யோசிக்கிறோம், நாம் நல்லவர்களாய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை, தங்கள் கிரியைகளை நம்பியிருக்கிறவர்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். மத்தேயு 5:27-28 பாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது மனிதனுடைய இருதயத்தின் ஒரே ஒரு ரகசியம்தான். நீங்கள் அந்தரங்கத்திலே சிந்தித்த சிந்தனைகளை வெளியே கொண்டு வர வேண்டுமா? நீங்கள் சொன்ன அருமையான வார்த்தைகள் அல்ல, உங்களுக்கு அடிக்கடி வருகிற அந்த அசுத்தமான எண்ணங்கள், இதுவே நம்ம ஒவ்வொருவரையும் நாம் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு ஒன்றை நம்மை தள்ளுகிறதாயிருக்கிறது. சமய பக்தி உள்ளவர்களையும் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். குறிப்பாக யூதர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஏனென்றால் அது தேவன் கொடுத்த ஒரு சமய முறை. ரோமர் 2:17-18. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. சமயம் என்பது நடக்க முடியாதவர்கள் பயன்படுத்தும் ஒரு ஊன்றுகோலை போல அல்ல. இந்த மனிதர்களுக்கு சமயமானது அவர்கள் பெருமை கொள்ளவும் தங்களிலே தாங்களே திருப்தி கொள்ளவும் செய்கிறதாய் இருக்கிறது. ஒருவருக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும் என்றால் அவர்கள் அதிகமான பொறுப்புள்ளவர்களாகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பெரிய தண்டனையையும் அது கொண்டு வருகிறது. யூதர்கள் புறஜாதி மக்களை காட்டிலேயும் 10 மடங்கு வாய்ப்பு பெற்றவர்களாயிருந்தார்கள். அந்த 10 காரியங்களையும் இங்கே நாம் பார்க்கலாம். அவைகளிலே முதல் 5 காரியங்கள் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. யூதர் என்ற பெயர் பெற்றிருக்கிறார்கள். 2வதாக நியாயப்பிரமாணத்தின் மேலே பற்றுதலாயிருக்கிறார்கள். 3வதாக தேவனை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். 4வதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாயிருக்கிறார்கள். 5வதாக நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசேஷித்த காரியங்களை அறிந்தவர்களாயிருக்கிறார்கள். எனவேதான் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரோமர் 2:19-20 வாசிக்கிறேன். நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. அடுத்த 5 வாய்ப்பான காரியங்கள் யூதர்கள் செய்கிற செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வதாக குருடருக்கு வழிகாட்டியாயிருக்கிறாய். 2வதாக அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறாய். மூன்றாவதாக பேதைகளுக்கு போதகனாயிருக்கிறாய். நான்காவதாக குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாயிருக்கிறாய். ஐந்தாவதாக நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாய். இப்பொழுது பவுல் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். கவுனியங்கள் ரோமர் 2:21-22. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? அப்போஸ்தலன் பவுல் மூன்று பொதுவான பாவங்களை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். ஒன்று, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு விரோதமான பாவம். இரண்டாவதாக, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது சுயத்திற்கு விரோதமான பாவம். மூன்றாவதாக, விக்கிரகம் தொடர்பான பாவம், இது தேவனுக்கு விரோதமான பாவம். இங்கே கேள்வி என்ன? நீ எதை போதிக்கிறாயோ அதை நீயே கை கொள்ளுகிறாயா என்பதுதான் கேள்வி. நம்மில் அனைவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை விட நம்முடைய போதனை சிறப்பானதாக இருக்கிறது. இங்கே பவுல் என்ன கேட்கிறார்? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா என்கிறார். யூத மக்கள் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கும்பொழுது தங்களுடைய விக்கிரக வணக்கத்தை குறித்து உண்மையாகவே உணர்ந்து மனம் திரும்பினார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அதற்கு பின்னர் அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்கு திரும்பி செல்லவில்லை. ஒருவேளை யூதர்கள் சிலர் வியாபார பொருட்களாக விக்கிரகங்களை கையாண்டிருக்கலாமே ஒழிய அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே செல்லவில்லை. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் திருச்சபையிலே தவறு என்று சொல்லப்படும் பொருட்களை வியாபாரத்திற்காக கடையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பொருட்கள் எங்களுடைய கடையிலே இல்லை என்ற விளம்பர பலகையோடும் விற்பனை செய்கிற வியாபாரிகள் உண்டு. இங்கே பவுலப்போஸ்தலன் மூன்று பாவங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஒன்று, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, அதைத்தான் களவு சொல்லுகிறது. இரண்டாவதாக, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படும் உபச்சார பாவத்தை குறித்து சொல்கிறார். மூன்றாவதாக, விக்கிரகாராதனை குறித்து சொல்கிறார். யூத ஜனங்கள் செய்த பாவங்களிலேயே மிக பயங்கரமானது விக்கிரக வணக்கம். அதைவிட கீழான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லவே முடியாது. அடுத்ததாக என்ன சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 2:25. நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்றே. மோசையின் பிரமாணத்தின் அடையாளம் விருத்த சேதனம். அது வெறும் அடையாளம் மட்டுமே. விருத்த சேதனம் செய்வதிலே எந்த ஒரு விசேஷித்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறதில்லை. அது ஒரு அடையாள சின்னம். நான் மோசேயின் பிரமாணத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதுதான் அது. இப்பொழுது அவர்கள் நியாயப்பிரமாணத்தையே மீறுகிறவர்களாக காணப்பட்டபடியினாலே வெறும் விருத்த சேதனம் செய்வதிலே பிரயோஜனம் இல்லை என்பதை சொல்கிறார். எது பரிசுத்தமான ஒரு காரியமாக காணப்பட வேண்டுமோ அது அர்த்தமற்றதாகிவிட்டது. இன்றைக்கும் திருச்சபையிலே நாம் செயல்படுத்தும் சாக்கிரமந்துகள், அதாவது ஞானஸ்நானம், திருமணம், திருவிருந்து, இவை கூட பெயரளவு செய்யப்படும் சடங்காச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையாகவே என்ன கருத்தோடு கர்த்தறிந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும்படியாக சொன்னாரோ அதை உள்ளத்திலே உணராமல் செயல்படும் காலத்திலே இருக்கிறோம். எனவே எந்த ஒரு மனம் திரும்புதலும் ரட்சிப்பின் அடையாளமும் இல்லாமல் ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றால் அது தேவனுடைய சாக்கிரவந்தை ஏளனம் செய்வதாகும். ஒரு திருச்சபையின் அங்கமாய் இருப்பதை குறித்தும் இதே காரியத்தை சொல்லலாம். திருச்சபையின் அங்கமாய் இருந்து கொண்டே கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாதவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அது திருச்சபையின் அங்கத்தினராய் இருப்பதை கேலி செய்கிறதாய் இருக்கிறது. தொடர்ந்து பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 2:26. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் எனப்படும் அல்லவா? இதை வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய மனைவி திருமணத்திற்காக பெற்றுக்கொண்ட மோதிரத்தை தொலைத்து விட்டாள் என்றால் அதற்காக அவள் திருமணம் ஆகாதவள் என்று சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கை என்பது வெறும் மோதிரத்தையும் தாலியையும் விட மேலானது. மோதிரமோ தாலியோ அதற்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது. ரோமர் 2:27. சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? மீண்டுமாக திருமண மோதிரத்தை குறித்து சொல்கிறேன். அதை அணிந்திருப்பது ஒரு பரிசுத்தமான காரியமாய் கருதப்படுகிறது. ஆனால் ஒரு ஆணோ பெண்ணோ தனது கணவனோ மனைவியோ கொடுத்த திருமண மோதிரத்தை அணிந்தவர்களாகவே வேறொரு பெண்ணோடோ அல்லது ஒரு ஆணோடோ உறவு வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த திருமண மோதிரமானது ஒரு கேலிக்கூத்தாகவே இருக்கிறது. இங்கே பவுல் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், விருத்த சேதனம் என்பது அந்த வெறும் சடங்காச்சாரத்தை விட மேலான ஒரு காரியத்தை குறிக்கிறது. ரோமர் 2:29, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணமே விருத்த சேதனம் என்பது இருதயத்தின் விருத்த சேதனம் என்பதை கூறுகிறது. கவனியங்கள், உபாகமம் 10:16 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, எனவே வெளி சடங்காச்சாரங்கள் முக்கியமானதல்ல, இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அகற்றப்படும் பொழுதே நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழுகிறோம். தொடர்ந்து ரோமர் 3:16 கடந்து செல்வோம். இங்கே தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதியை குறித்து பார்க்கிறோம். ரோமர் 3:1, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்று சொல்லும்பொழுது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது தேவன் யூத ஜனங்களோடு வெளிப்படையாக செய்து கொண்ட உடன்படிக்கையின் ஒரு அடையாள சின்னமாகிய விருத்த சேதனத்தை குறித்து சொல்லுகிறது. இங்கே பவுல் சொல்வதை கவனிக்கும்பொழுது, தேவனே தன்னுடைய ஜனங்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்க முடியாத சொன்ன ஒன்றே தேவையில்லை என்று சொல்வது போல தெரிகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், யூதனோ கிரேக்கனோ யூதன் அல்லாதவனோ யாரானாலும் கர்த்தருக்கு முன்பதாக சமதளத்திலேயே இருக்கிறார்கள். அப்படியென்றால் யூதனாய் இருப்பதனாலே என்ன ஆதாயம் கிடைக்கிறது, அல்லது விருத்த சேதனம் செய்திருப்பதனாலே என்ன நன்மை கிடைக்கிறது என்ற கேள்வி வருகிறது. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதும், நீங்கள் ஒரு திருச்சபையின் அங்கத்தினராய் இருப்பதனாலே ரட்சிப்பு கிடைக்காது என்று சொல்வது போல, எந்த ஒரு சடங்காச்சாரமும் ரட்சிப்பை பொறுத்த மட்டிலேயும் அர்த்தமற்றது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எந்த ஒரு கூட்ட மக்களையும் சேர வேண்டுமென்றோ, அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டுமென்றோ கர்த்தர் கேட்கவில்லை. தேவனை விட்டு தூரமாயிருக்கிற ஒவ்வொரு மனிதனை பார்த்து அவர் சொல்வது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்றுதான் சொல்கிறார். இந்த கேள்விக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லாத வரை அவனிடத்திலே பேசுவதற்கு தேவனிடத்திலே ஒன்றுமில்லை. அவன் ரட்சிக்கப்பட்ட பின்னர் அவன் எந்த திருச்சபையிலே சேர வேண்டும் என்பதை குறித்தோ ஞான ஸ்நானத்தை குறித்தோ அவர் பேசுவார். ஏனென்றால் திருச்சபையில் அங்கத்தினராய் இருப்பதோ விசுவாச பிரமாணத்தை சொல்வதோ ஞானஸ்நானம் எடுப்பதோ ஒருவரை ரட்சிக்காது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த மற்ற காரியங்கள் எல்லாம் அதற்கு அடையாளமாய் இருக்கும். அதாவது உலகத்திற்கு நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் மற்ற வெளிப்படையான அடையாளங்கள். ரோமர் 3:2, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. இங்கே பவுல் எதற்கு பதில் சொல்கிறார் என்றால், யூதனுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து சொல்கிறார். எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு சிலாக்கியம் கொடுக்கப்படும் பொழுது அது அவர்களை பொறுப்புள்ளவர்களாக்குகிறது. இது தொடர்பாக அதிகமான குழப்பம் இருக்கிறபடினாலே யூதர்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டு யூத சமயத்திற்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை மனதிலே நாம் கொள்ள வேண்டும். இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் கர்த்தர் முதலாவதாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவர்களே அந்த கர்த்தருடைய வார்த்தையை உலகத்திற்கு கொடுத்தவர்கள். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையிலேயும் அவர்களுக்கான விசேஷித்த ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட செயல்பட்டு முடிக்கவில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் எதிர்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா? ஆம், நிச்சயமாக வைத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. யோவான் 3:16 கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அதுபோலவே ஆதியாகமம் 12:12 ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தையும் அவர் நிறைவேற்றப் போகிறார். பழைய ஏற்பாட்டிலே திருச்சபை குறித்த எந்த வாக்கையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ராஜ்யத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதில் யூதரே தலைமை வகிக்கப் போகிறார்கள். திருச்சபைக்குள்ளே வரும்பொழுதுதான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற ராஜ்யத்திலே யூதர்கள் அரசாழ்வார்கள். ஒரு காலத்திலே இஸ்ரவேல்தான் திருச்சபைக்கு நிழலாட்டமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் வேதத்தை சரியாக படிக்கும் பொழுது வேத வசனத்தின்படி அது உண்மை அல்ல என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். எனவே திருச்சபையின் நிழல் இஸ்ரவேல் என்றும் திருச்சபையிலே அது நிறைவேறிற்று என்றும் நாம் சொல்லக்கூடாது. ஆனால் திருச்சபை அதன் அடிப்படையிலேயே இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாய பவுலும் கூறியிருக்கிறார். யூதர்களுக்கு விசேஷித்த ஒரு சிலாக்கியம் உண்டு. அவர்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே இஸ்ரவேல் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை அளிக்காது. கவனிங்கள், பவுல் என்ன சொல்கிறார்? ரோமர் 3:3, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? கவனித்தீர்களா? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அவமாக்காது. யூதர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று சொல்லும்பொழுது தேவனும் அவர்களுக்கு அவ்வாறு செய்வார் என்று சொல்லலாமா? இல்லை. யூதர்கள் துணிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், அவரை புறக்கணித்திருந்தாலும், தேவன் வாக்கு பண்ணின மீட்பரை உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவருடைய அவிசுவாசத்தின் மத்தியிலேயும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் செய்துள்ள வாக்கு தத்தங்கள் அவருடைய நாம மகிமைக்காகவே நிறைவேறும். ஒருவேளை இதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், ஆனால் தனிப்பட்ட விதத்திலே நான் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் ஒரு காரணம், என்னுடைய உண்மையின் அடிப்படையிலே அவர் எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும் எனக்கு நிறைவேற்றவில்லை. அப்படி அவர் என்னை சார்ந்திருப்பார் என்றால் நான் எண்டோ எங்கோ தொலைந்து போயிருப்பேன். அவருடைய உண்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ரோமர் 3:4 கவனியுங்கள், அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், இந்த கேள்வியை எழுப்பும் ஒரு அவிசுவாசி பொய்யன் என்றும் தேவன் தம்முடைய செயலினாலே இவனுடைய வார்த்தையை ஒரு நாள் பொய்யாக்குவார் என்பதும் உண்மை. ஏனென்றால் தேவனுடைய உண்மை எப்பொழுதும் சத்தியமானது, அது மாறாதது. இது எவ்வளவு முக்கியமானது இல்லையா? யோவான் சொல்வதை சற்றே கவனியுங்கள். 1 யோவான் 5:10, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். உங்களுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்பதை விசுவாசியாமல் இருப்பது எவ்வளவு கேடான காரியம் தெரியுமா? நீங்கள் தேவனை பொய்யராக்குகிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியாதிருக்கும் பொழுது நீங்கள் செய்வது தேவனை பொய்யராக்குகிறீர்கள். ரோமர் 3:5 பாருங்கள், நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? நன்றா கவனித்தீர்களா? தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதற்கு மனிதனுடைய பாவத்தை தேவன் பயன்படுத்துவார் என்றால் அவர் பாவியை தண்டிக்க கூடாது இல்லையா? இந்த கருத்தானது மனிதர்கள் பாவம் செய்வதற்கு ஒரு சாக்கு போக்காக சொல்லப்பட்டது. இதை குறித்து ரோமர் 6:1 நாம் பார்ப்போம். அப்பொழுது மேலும் சற்று விவரமாக அதை நாம் சிந்திக்கலாம். இந்த கேள்விக்கு எதிர்மறையான ஒரு பதில் வரும்படியான கேள்வியை பவுல் அப்போஸ்தலன் வைக்கிறார். தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் என்றும் சொல்கிறார். இவ்வாறு சொல்வதனாலே ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இதையெல்லாம் அவர் எழுதவில்லை என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதாவது சாதாரண ஒரு மனிதனுடைய கண்ணோட்டத்திலே கேட்கப்படும் ஒரு கேள்வியையே அவர் கேட்கிறார். இது எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம். மனிதனுடைய அநீதி தேவனுடைய மகத்துவமான நீதியை வெளிப்படுத்தும் என்றால், தேவனுடைய கிருபையையும் உண்மையையும் வெளிப்படுத்தும் என்றால், மனிதனை அவர் நியாயம் தீர்க்கலாமா என்று கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அந்த நாட்களின் மக்களும் கூட பவுல் கிருபையினாலே உண்டாகும் ரட்சிப்பை குறித்து தெளிவாக பிரசங்கித்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது எத்தனை அருமையான ஒரு காரியம் இல்லையா? இன்றைக்கும் ரட்சிப்பானது எந்த ஒரு மனிதனும் தனது கிரியைகளினாலோ தனது பிறப்பின் பின்னணியத்தினாலோ அவன் பெற்றுக்கொள்ளும் ஒன்றல்ல. ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். அதை தனிப்பட்ட விதத்திலே ஒருவர் விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், நித்தியமான வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த தனி மனிதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு கிருபை செய்கிறார். எனவே யூதனாயிருந்தாலும் விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு நன்மை ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவனும் பாவியாயிருக்கிறான். கிருபையினாலே மட்டுமே, விசுவாசத்தினாலே மட்டுமே அவனும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யூதர்களை நீர் தெரிந்தெடுத்திருந்தாலும் பிரித்தெடுத்திருந்தாலும் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ததின் அடையாளத்தை அவர்கள் விருத்த சேதனத்தில் பெற்றிருந்தாலும் அந்த அடையாள சின்னங்கள் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்காது என்பதை நீர் தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் நாங்கள் திருச்சபையிலே அங்கத்தினராயிருப்பதனாலோ உமக்கு ஊழியம் செய்வதனாலோ எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் எங்களுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் பூரணமாய் விசுவாசித்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உம்மிடத்திலே மனம் திரும்பி வரும்பொழுது நீரே எங்கள் பாவங்களிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டோம் ஐயா. அதற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் வாலிபர்களும் பெரியவர்களும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட ரட்சிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர்களோடு தொடர்ந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13:5 வசனத்தின் பின்பாகம்.